நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ். ரஷ்யாவில் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளரான அலெக்சி நவல்னி அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட திருட்டு குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கின்ற ரஷ்ய நீதிமன்றம் ஒன்று அவருக்கான 5 வருட சிறை தண்டனையை ஒத்திவைத்திருக்கின்றது. அலெக்சி நவல்னி அவர்கள் சிறைக்கு செல்ல மாட்டார் என்பதுதான் இதன் அர்த்தமாகும். இந்த வருட முற்பகுதியில் மாஸ்கோ மேயர் தேர்தலில் கணிசமான வாக்குகளை வென்ற எதிர்க்கட்சி தலைவரான அவர் இந்த திருட்டு குற்றச்சாட்டு அரசியல் நோக்கம் கொண்டது என்று எப்பொழுதும் கூறி வந்திருக்கின்றார். நீதிபதிகள் மீது அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுவதை ரஷ்ய அதிபர் அலுவலகம் மறுத்திருக்கின்றது. ஆனால் அவருக்கான சிறை தண்டனை ஒத்திவைக்கப்பட்டமை இதன் மூலம் அவர் அரசியல் ரீதியாக மாவீரராகிவிடுவார் என்ற அச்சத்தில்தான் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
அமெரிக்காவில் அரசு சேவைகளில் ஏற்பட்டுள்ள முடக்க நிலை அங்கு அகதிகளின் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐஆர்சி என்ற சர்வதேச மீட்புக் குழுவின் தலைவர் கூறுகிறார். ஈராக், சோமாலியா மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சுமார் 6000 அகதிகள் வருகைக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் காரணமாக பயணிக்க முடியாமல் தவிப்பதாக ஐஆர்சி அமைப்பின் தலைவர் டேவிட் மில்லிபேண்ட் தெரிவித்தார். அமெரிக்காவின் கடன் நெருக்கடி மற்றும் அரசு நிறுவனங்களின் முடக்க நிலை தொடர்பில் காங்கிரஸில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் வன்செயல்கள் தொடர்கின்ற நிலையில் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF எனப்படுகின்ற மெடிக்கல் சான் ஃபிரண்டயர்ஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது. மார்ச் மாதத்தில் அதிபரான பிராங்கோஸ் போய்ஸ் அவர்கள் பதவி விலக்கப்பட்ட பின்னர் கிளர்ச்சிக்காரர்கள் ஆட்சியை கைப்பற்றியதால் அங்கு ஒரு ஸ்தம்பித நிலைமை காணப்படுவதாகவும் அங்கு மனிதநேய தேவைகளுக்கான அவசரநிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் MSF கூறியிருக்கின்றது. அனைத்து கிராமங்களும் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் அது குறிப்பிட்டிருக்கின்றது.
பாலஸ்தீன தலைவர் யாசிர் அரஃபாத் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்பதாக வரும் யூகங்கள் கேலிக்கிடமானவை என்று இஸ்ரேலிய அரசு கூறியிருக்கிறது. 9 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த அரஃபாத்தின் மரணம் குறித்த கேள்விகள் மீண்டும் ஒரு முறை எழுந்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் இந்த பதிலை அளித்தது. அரஃபாத்தின் உடைகள் மற்றும் உடைமைகள் சிலவற்றின் மீது மிகவும் விஷத்தன்மை மிக்க கதிரியக்கம் வாய்ந்த பொருளான பொலோனியம் இருந்ததாக முன்பு வந்த செய்திகளை சுவிட்சர்லாந்து சோதனை கூடம் ஒன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. அரஃபாத்தின் உடலில் பொலோனிய துகள்கள் படிந்திருக்கின்றனவா என்பதை சோதித்து பார்க்க அவரது உடலிலிருந்து திசு மாதிரிகளை எடுப்பதற்காக அவரது உடல் கடந்த ஆண்டு அது புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
தாய்லாந்து எல்லைக்கு அருகே லாவோஸில் மெகாங் நதியினுள் பயணிகள் விமானம் ஒன்று விழுந்திருக்கின்றது. அந்த விமானத்தில் இருந்த பயணிகளும் சிப்பந்திகளுமாக 44 பேரும் இதில் பலியானதாக தாய்லாந்தில் இருக்கின்ற அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆயினும் லாவோஸ் நிர்வாகம் இதனை உறுதி செய்யவில்லை. தேசிய விமான நிறுவனமான லாவோ ஏர்லைன்ஸைச் சேர்ந்த இந்த நிறுவனம் இந்த விமானம் உள்நாட்டில் தலைநகர் விந்தியானோவில் இருந்து தெற்கே சென்று கொண்டிருந்ததாக செய்திகள் கூறுகின்றன.
பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட போகோல் தீவுக்கு சென்றிருக்கின்ற அதிபர் பெனிக்னோ அக்னினோ அங்கு சேதங்களை நேரில் பார்வையிட்டிருக்கிறார். இந்த நிலநடுக்கத்தில் 140க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. வீதிகளும் பாலங்களும் மின்சார கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதால் நகருக்கு தொலைவில் உள்ள பகுதிகளில் தேடுதல்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நிலநடுக்கத்துக்கு பின்னரான 100க்கணக்கான அதிர்வுகளும் பதிவாகியிருப்பதால் மக்கள் கட்டிடங்களுக்கு வெளியே உறங்குகின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பிரேசிலில் அடுத்த வருடம் நடக்கவிருக்கின்ற உலகக்கோப்பை கால்பந்தாட்ட இறுதிப் போட்டிகளில் ஆடுவதற்காக மேலும் 7 நாடுகள் தகுதி பெற்றிருக்கின்றன. ஐரோப்பாவை பொறுத்தவரை தற்போதைய சாம்பியனான ஸ்பெயினுடன் இங்கிலாந்து மற்றும் ரஷ்யாவும் முதல் தடவையாக போஸ்னியாவும் தகுதி பெற்றிருக்கின்றன. தென்னமெரிக்காவிலிருந்து சிலியும் ஈக்வடோரும் வடக்கு மற்றும் மத்திய அமெரிக்காவிலிருந்து தானாகவே ஹொண்டூரஸும் தகுதி பெற்றிருக்கின்றன. பனாமாவை 2 கோல்களால் அமெரிக்கா வெற்றிபெற்றதன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக மெக்சிகோவும் இறுதிச்சுட்டுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது.
ஜப்பானின் கிழக்கு கரையோரப் பகுதியை சக்தி வாய்ந்த விஃபா சூறாவளி தாக்கியதில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.